ஓம் சிவாய நம சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே வணக்கம். நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு ஆதிசங்கர பிரம்மசூத்திர பாஷ்யம். வழங்குபவர் திரு மணி டிராவிட் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
அதாதோ பிரம்ம ஜிஜ்ஞாசா தத்ர அதசப்த ஆனந்தரியார்த்த பரிகிருஷ்யதே ந அதிகாரார்த்தம் பிரம்மஜிஜ்ஞாசாயாக அனதிகாரியத்வா. இப்போ அத்தியாச பாஷ்யத்தை முடிச்சு இதுக்கு மேலே பிரம்மசூத்திரம் என்ன சொல்றது அதனுடைய வியாக்கியானத்தை ஆரம்பித்தாச்சு. பிரம்மசூத்திரத்தில் முதல் சூத்திரம் அசாதோ பிரம்ம ஜிஜ்ஞாசா. இப்போ இந்த சூத்திரத்துக்கு வியாக்கியானம் பண்ணணும்னா இங்கே இந்த சூத்திரத்தில் அதசப்தம் எதை சொல்றது, அதஹங்கிற சப்தம் என்ன அர்த்தத்தை கொடுக்கறது, பிரம்ம ஜிஜ்யாசாங்கிற பதம் எதை என்ன அர்த்தத்தை சொல்றதுங்கிறத மூணையும் விவரணம் பண்ணி அப்புறம் இந்த சூத்திரத்தினுடைய வாக்கியார்த்தத்தை சொல்லணும். அதெல்லாம் பதார்த்தத்தை சொல்லணும், அப்புறம் பதார்த்தங்களுக்கு அன்வயத்தை காமிச்சு வாக்கியார்த்தத்தை சொல்லணும். அப்படின்னா இந்த சூத்திரம் என்ன சொல்ல வந்திருக்கு. இங்க இந்த அசசப்தம், அசசப்தம் பல அர்த்தத்துல பிரயோகப்படுறது லோகத்துல. ஆனந்தரியம், ஆரம்பம், மங்களம், இந்த மாதிரி பல அர்த்தத்துல இருக்கு. ஆனா இந்த சூத்திரத்துல சூத்திரக்காரர் இந்த அசசப்தத்தை ஆனந்தரியார்த்தத்துல தான் பிரயோகம் பண்ணியிருக்கா அப்படின்னு பாஷ்யக்காரர் பிரதிஜை பண்ணிடார். தத்திர அசசப்தா ஆனந்தரியார்த்தம் பரிகிருஷ்யதே. ஆனா இந்த அர்த்தத்தை தீர்மானமாக நீங்க எதை வச்சுட்டு சொல்றீங்க அப்படின்னு கேட்டா மத்த வேற எந்த அர்த்தமும் இந்த இடத்துல பொருந்தாதேங்கிறதுனாலதான் அசசப்தம் ஆனந்தரியார்த்தம்னு சொல்றேன்னு பாஷ்யக்காரர். அப்படியானால் வேறு அர்த்தங்கள்லாம் பொருத்தம் இல்லைங்கிறத காமிக்கணும் இல்லையா. அப்போ அதை காமிக்கிறார், ந அதிகாரார்த்தா பிரம்ம ஜிஜ்ஞாசாயாக அனதிகாரியத்வா. அதிகாரஹான பிராரம்பம், அதசப்தம் ஆரம்பம்ங்கிற அர்த்தத்திலையும் வருது. அதசப்தானுசாசனம், அத யோகானுசாசனம், அதாவது சப்தானுசாசன சாஸ்திரம் இப்போது ஆரம்பிக்கிறது அப்படின்னு அது கருத்து. யோகானுசாஸ்திரம், யோகத்தை பற்றிய இந்த சாஸ்திரம் இதோ ஆரம்பமாகிறது அப்படிங்கறத இந்த அசசப்தம் காமிக்கிறது. அதே மாதிரி அசாதோ தர்ம ஜிஜ்ஞாசா, பிரம்ம ஜிஜ்ஞாசா, இந்த பிரம்ம ஜிஜ்ஞாசாங்கிற இந்த சாஸ்திரம் இதோ ஆரம்பமாகிறதுன்னு சொல்லலாமே, என்ன இருக்குமே அப்படின்னு கேட்டா இல்ல, நீ சொன்ன திருஷ்டாந்தத்துல யோகசாஸ்திரம் ஆரம்பிக்கிறதுன்னு அர்த்தம் சொல்லலாம், சப்தசாஸ்திரம் வியாக்கரண சாஸ்திரம் ஆரம்பிக்கிறதுன்னு அந்த அர்த்தம் சொல்லலாம். ஆனா இந்த இடத்துல பிரம்ம ஜிஜ்ஞாசா ஆரம்பிக்கிறதுன்னு சொல்ல முடியாது. ஏன், பிரம்ம ஜிஜ்ஞாசாயாக அனதிகாரியத்வா. பிரம்ம ஜிஜ்ஞாசையானது இங்கே ஆரம்பிக்க வேண்டிய விஷயமே இல்லை. ஏன், எப்படி பிரம்ம ஜிஜ்ஞாசானா என்ன, பிரம்ம ஜ்ஞாதும் இச்சா பிரம்ம ஜிஜ்ஞாசா, அதாவது பிரம்ம ஜ்ஞான இச்ச, பிரம்ம ஜானம் வரணுங்கிற அந்த இச்சை இருக்கு, இதுதான் பிரம்ம ஜிஜ்ஞாசா. இப்போ நன்னா பார்க்கணும், சூத்திரக்காரர் பிரம்மஜான இச்சா இப்போது ஆரம்பமாகிறது அப்படின்னு சொன்னால் இந்த வாக்கியத்துக்கு என்ன அர்த்தம், இவர் பிரம்ம ஜிஜ்ஞாசைய உண்டு பண்றார், படிக்கிறவாளுக்கு பிரம்ம ஜிஜ்ஞாசைய உண்டு பண்றார் அப்படின்னு அர்த்தமா, இல்ல மேற்கொண்ட அதிகரணங்கள்ல பிரம்ம ஜிஜ்ஞாசைய பத்தி பேசுறாருன்னு அர்த்தமா, ரெண்டு அர்த்தம் தான் சொல்லலாம். இதை தவிர மூணாவது அர்த்தம் சொல்றதுக்கு இல்லை. படிக்கிறவாளுக்கு பிரம்ம ஜான இச்சைய சூத்திரக்காரர் உண்டாக்குறார் அதாவது அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா பிரம்ம ஜிஜ்ஞாசை வந்தவன் தான் இங்க சூத்திரத்தை படிக்கிறதுக்கே வரப்போறான் இல்லையா. பிரம்ம ஜானத்துல இச்சை உள்ளவன் தான் இங்க வரப்போறான். ஆகையால பிரம்ம ஜான இச்சையை அவனுக்கு திருப்பி உண்டு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அது ஏற்கனவே சித்தமா இருக்கு. அதனால பிரம்ம ஜிஜ்ஞாசாயா அனதிகாரியத்வா, பிரம்ம ஜிஜ்ஞாசைங்கிறது உண்டு பண்ண வேண்டிய விஷயம் இல்லை இப்போது, ஏன்னா ஏற்கனவே உண்டாகியே இருக்கிறது. சரி, இது வச்சுக்கலாமே, மேற்கொண்டு வரக்கூடிய இந்த சாஸ்திரத்துல பிரம்ம ஜான இச்சைய பத்தி அவர் பேச போறார், அதை நிரூபணம் பண்ண போறார் அப்படின்னு சொல்லலாமே கேட்டா அதுவும் இல்லை. எந்த அதிகரணத்திலயுமே அவர் பிரம்மத்தை பத்தி பேசியிருக்கார், பிரம்ம ஜானத்தை பத்தி பேசுறார், ஆனா பிரம்ம ஜான இச்சைய பத்தி பேசவே இல்லை. அப்ப என்னாச்சு, இவர் இப்போ பிரம்ம ஜானம் இச்சைய பத்தி நான் இப்ப ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டோம், பிரம்ம ஜானத்தை பத்தி மேல நிரூபணமே பண்ணலேன்னு சொன்னால் இந்த பிரதிஜையானது பொய் ஆகும் இல்லையா. இந்த மாதிரி பண்றேன்னு பிரதிஜை பண்ணிட்டு அப்படி பண்ணலேன்னு சொன்ன அது அழகானதே இல்லை ஒரு பிராமணிக வெற்றிக்கு. ஆகையால இந்த அசசப்தத்துக்கு பிரம்ம ஜிஜ்ஞாசை ஆரம்பிக்கப்படுகிறது அப்படிங்கிற பிராரம்பங்கிற அர்த்தம் சொல்லக்கூடாது. இதை சொல்றார், ந அதிகாரார்த்தா பிரம்ம ஜிஜ்ஞாசாயாக அனதிகாரியத்வா அப்ராரப்யத்வா, அது ஆரம்பிக்க வேண்டிய விஷயமாக பிரம்ம ஜிஜ்ஞாசை இல்லை அதனால அதனுடைய ஆரம்பத்தை அசசப்தம் குறிக்கிறதுன்னு சொல்ல முடியாது. அப்போ அங்க இன்னொரு கேள்வி வரும், பிரம்ம ஞானம் பிரம்மம் இதெல்லாம் மேல நிரூபணம் செய்யப்படுறது இல்லையா, பிரம்ம ஜான இச்சையத்தான் இவர் நிரூபணம் பண்ணலைன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த பிரம்ம ஜிஜாசாங்கிற பதம் பிரம்ம விசாரத்தை குறிக்கிறதுன்னு நம்ம அர்த்தத்தை வச்சுக்கலாமோ இல்லையோ, பிரம்ம ஜிஜாசா கர்த்தவ்யான்னு மேல அர்த்தம் சொல்லும் போது சித்தாந்த ரீதியில இந்த பிரம்ம ஜிஜாசாங்கிறம் பிரம்ம ஜிஜாசாங்கிற பதம் பிரம்ம விசாரத்தை சொல்றது. அப்படியானால சூத்திரத்துக்கு என்ன அர்த்தமாகலாம், பிரம்ம விசாரம் இப்போது ஆரம்பிக்கப்படுகிறது அர்த்தம் சொல்லலாம். இது நியாயமான அர்த்தம், ஏன்னா மேல ஒவ்வொரு அதிகரணத்தையும் பிரம்ம விசாரம் செய்யறார். அப்படி இருக்கிறச்ச இந்த அசசப்தத்துக்கு ஆரம்பங்கிற அர்த்தத்தை சொல்லலாமே, அதாவது பிரம்ம ஜிஜாசாங்கிற பதத்துக்கு பிரம்ம விசாரம்னு அர்த்தம் வச்சுண்டு அந்த பிரம்ம விசாரத்தினுடைய ஆரம்பத்தை அசசப்தம் சொல்றது அப்படின்னு ஏன் சொல்லக்கூடாதுன்னு கேட்டா, இது வேணும்னா சொல்லலாம், ஆனா பிரம்ம விசாரம் ஆரம்பிக்கிறதுன்னு சொல்லிட்டுதான் அதை ஆரம்பிக்கணுங்கிற அவசியம் இல்லை. பிரம்ம விசாரத்தை ஆரம்பிச்சாலே கேக்குறவாள் பிரம்ம விசாரம் ஆரம்பிச்சாச்சுங்கிறது தெரியும், ஆனா அந்த அசசப்தத்தினாலே நமக்கு அந்த பிரம்ம விசாரத்துக்கு தேவையான ஒரு அதிகாரி சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா பிரம்ம விசாரம் நம்ம அர்த்தம் வச்சுட்டோம்னா யாரு இந்த பிரம்ம விசாரத்தை செய்யணுங்கிற அதிகாரி தேவைப்படுறது, அந்த அதிகாரிய இந்த அசசப்தம் நிரூபணம் பண்றதுன்னு சொன்னாத்தான் அசசப்தத்துக்கு சார்த்தக்கம். ஏன்னா ஒரு காரியம் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லாமலே ஆரம்பிச்சா தெரியும், ஆரம்பிக்க போறேன் சொல்லிட்டுதான் ஆரம்பிக்கணுங்கிற அவசியம் இல்லை. அந்த மாதிரி பிரம்ம விசாரம்ங்கிறது இப்ப ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொன்னால் இந்த சூத்திரத்துக்கு அவ்வளவு பிரயோஜனம் உள்ளதாக சொல்ல முடியாது. மேலும் அந்த பிரம்ம விசாரத்துக்கு மூணு அங்கங்கள் தேவைப்படுமே, அதிகாரி யாரு, அதனுடைய பிரயோஜனம் என்ன, அதனுடைய விஷயம் என்ன அப்படிங்கிற மூணு அனுபந்தங்கள் இருக்கு. இந்த அனுபந்தத்தை ஆரம்பத்துல சூத்திரக்காரர் தெரிவிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஆனால் இப்ப ஆரம்பிக்கிறது அப்படின்னு மாத்திரம் சொல்லிட்டா இந்த எந்த அனுபந்தமுமே அவர் சொன்னதாக ஆகாது. அதனால அதிகாரி அப்படிங்கிற ஒரு அனுபந்தத்தை, யார் இந்த பிரம்ம விசாரம் செய்யறதுக்கு அதிகாரியாக இருக்காங்கிற ஒரு அனுபந்தத்தை தெரிவிக்கணுங்கிறதுக்காக அசசப்தத்துக்கு ஆனந்தரியம்ங்கிற அர்த்தம் சொல்றதுதான் பொருத்தமாக இருக்கும். ஆனந்தரியம்னு சொன்னோம்னா சாதன சதுஷ்டய சம்பத்தி அனந்தரம்னு அசசப்தத்துக்கு அர்த்தமாருது. அப்படியானால் அந்த சாதன சதுஷ்டயம் உள்ளவனே இந்த பிரம்ம விசாரத்துக்கு அதிகாரி அப்படிங்கிறது இந்த அசசப்தத்தினுடைய பலத்தினால நமக்கு கிடைக்கிறது. அதனால அசசப்தத்துக்கு ஆரம்பம்னு நீ அர்த்தம் வச்சிருந்தால் இந்த பிரம்ம விஜாசா அதாவது இந்த பிரம்ம விசாரத்துக்கு அனதிகாரியத்வா அதிகாரியன்னா அதிகாரி அதிகாரி இல்லாமல் போயிடும். அதாவது அதிகாரி தெரிவிக்கப்பட்டதாக ஆகாது, அதிகாரிய தெரிவிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஆகையால அசசப்தத்துக்கு ஆரம்பங்கிற அர்த்தம் சொல்லாது அப்படின்னு நினைக்கிறார். பிரம்ம ஜிஜாசாயாக அனதிகாரியத்வா இவ்வளவு தூரம் சொன்னதுல இந்த அசசப்தத்துக்கு ஆனந்தரியம் ஒண்ணுதான் அர்த்தம் சொல்லணுங்கிறது ஆச்சு. ஏன்னா அதனுடைய பிரயோஜனத்தை எடுத்து காமிச்சதுனால வேற எந்த அர்த்தம் சொன்னாலும் இந்த அதிகாரி இந்த சூத்திரத்துல சொல்லப்பட்டதாக ஆக முடியாது. என்ன அர்த்தம் சொன்னாலும் ஆனந்தரியம் சொன்னாத்தான் முடியும். இருந்தாலும் சாஸ்திரத்துக்கு ஆரம்பத்துல மங்களாச்சரணம் பண்றதுங்கிறது பொதுவான சிஷ்ட சம்பிரதாயம் இருக்கு. அதனால மங்களாச்சரணத்துக்காக அசசப்தம் பிரயோகம் பண்ணியிருக்கார் அப்படின்னு சொல்லலாமே அப்படின்னு கேட்டா அதை நிராகரணம் பண்றார். நிராகரணம் பண்றாருன்னா அசசப்தத்தை பிரயோகம் பண்ணினால் மங்களம் இல்லை அப்படின்னு சொல்லி நிராகரணம் பண்ணல. அசசப்தத்துக்கு ஆனந்தரியம்ங்கிற அர்த்தம் வச்சிருந்தாலும் மங்களாச்சரணம் ஆனுஷங்கிகமாக சித்தமாயிடுறது அப்படிங்கிறார். மங்களத்தை வாக்கியார்த்தே சமன்வயாபாவா சரி, அசசப்தத்துக்கு மங்களம் அப்படின்னு அர்த்தம் சொல்றே, மங்களம் அப்படின்னு அர்த்தம் சொன்னா இந்த மங்களம்ங்கிறது வாக்கியார்த்தத்துல எந்த விதத்துல அன்வயிக்கிறது இப்ப பாக்கலாம். அத பிரம்ம ஜிஜாசா அசங்கிறது மங்களம்னு அர்த்தம், அதாவது மங்களமான பிரம்ம ஜிஜாசா இது அப்படின்னு சொல்றீங்களா, இல்ல மங்களமாக இருப்பதால் பிரம்ம ஜிஜாசா அவசியம் நித்தியம் பண்ணியாகணும் அப்படின்னு சொல்றீங்களா, இல்ல மங்களமாக இருக்கிறவன் தான் பிரம்ம ஜிஜாசைய பண்ணலாம் அப்படின்னு சொல்றீங்களா, இல்ல மங்களம்ங்கிற பிரயோஜனத்துக்காக பிரம்ம ஜிஜாசைய நித்தியம் பண்ணணும்னு சொல்றீங்களா, இப்படியாக இந்த மங்களம்ங்கிற அர்த்தத்தை எப்படி இந்த வாக்கியார்த்தத்துக்குள்ள நுழைக்கிறது, என்ன பண்ணினாலும் ஒரு விசிஷ்டமான ஒரு அர்த்தம் வரல. மங்களஹேது நிறைய மங்களம் வரும், அதுக்காக பிரம்ம ஜிஜாசை பண்ணணும் இப்படி இல்ல சொன்னா இந்த பிரம்ம ஜிஜாசையை பத்தி ஸ்தோத்திரம் பண்ணினதாக தான் பிரம்ம ஜிஜாசை எவ்வளவு வசந்தது அப்படின்னு சொன்ன மாதிரி ஆகும். ஆனா சூத்திரக்காரர் இப்ப அர்த்தவாதத்தை எழுதுறதுக்காக வரல, சூத்திரம் அதாவது ஸ்தோத்திரம் பண்றதுக்காக வரல, அவர் விஷயத்தை தெரிவிக்கிறதுக்காக வர்றார். அதனால இந்த அதசப்தத்துக்கு மங்களம்ங்கிற அர்த்தம் சொல்லக்கூடாது அப்படின்னு பாஷிகார் சொன்னார். மங்களம்னு அர்த்தம் சொன்னால் அந்த அர்த்தமானது வாக்கியார்த்தே ந சமன்வேதி, வாக்கியார்த்தத்துல அதோடைய அன்வயம் வரமாட்டேங்கிறது. அப்படியானால் பாஷ்யக்காரர் மங்களம்னு அர்த்தசப்தத்துக்கு ஒரு அர்த்தம் உண்டு, ஆனால் இந்த இடத்துல அது வாக்கியார்த்தத்துல அன்வைக்கலைன்னு தான் தெரிவிக்கிறார். ஆனால் சில வியாட்சியாதாக்கள் பாமதியிலேருந்து ஆரம்பிச்சு அவ என்ன சொல்றானா, அர்த்தசப்தத்துக்கு மங்களம்ங்கிற அர்த்தமே கிடையாது, அர்த்தசப்தம் மங்களம், ஆனா அர்த்தசப்தத்தினுடைய அர்த்தம் மங்களமாகாது. அர்த்தசப்தம் மங்களம் தான், ஆனா அதுக்கு அர்த்தம் மங்களம்னு சொல்ல முடியாதுன்னு அவ தெரிவிக்கிறார். ஆனா பாஷ்யத்துல பார்த்தாக்க மங்களம் அர்த்தமாக இருக்கலாம் அர்த்தசப்தத்துக்கு, இருந்தாலும் அந்த அர்த்தம் இங்கு பொருத்தமாக இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரிதான் தெரியுது. ஆனா அதுதான் நியாயம்னு கொஞ்சம் வியாக்கரண பரிசீலனம் பண்ணினால் இந்த அர்த்தம் தான் நியாயம்னு தெரியும். அர்த்தசப்தத்துக்கு மங்களம்ங்கிற அர்த்தம் உண்டு, அந்த அர்த்தம் வாக்கியார்த்தத்துல அன்வைக்கிற ஸ்தலங்கள்லாம் உதாரணங்கள்லாம் இருக்கு. நைஷதத்துல மகாகவி பிரயோகம் இருக்கு, நைஷதரிக்கம் ஒரு பெரிய மகாகாவியம், ஸ்ரீஹர்ஷர் பண்ணின மகாகாவியம். அதுல அந்த தமயந்திக்கு மங்கள ஸ்நானம் பண்ணி வச்சாங்கிற அர்த்தத்துல அர்த்தசப்தத்தை பிரயோகம் பண்ணிருக்கேன். அதாவது யதா குலாச்சார மகாவனீந்திரஜாம் புரந்திரிவர்க ஸ்நபயாம் பூவசாம். இந்த யதா குலாச்சாரம் அவளுடைய குலாச்சாரத்தை, அதாவது குல சம்பிரதாயம் இருக்குமே அது என்ன சொல்றது, குடும்ப வழக்கம், குடும்ப வழக்கத்தை அந்த சம்பிரதாயத்தை அனுசரித்து அந்த தமயந்திக்கு என்ன பண்ணி வச்சானா அசஸ்தனப்பயாமாக அப்படின்னா மங்கள ஸ்நானம் பண்ணி வச்சான. இந்த அசங்கிற சப்தத்துக்கு மங்களம்ங்கிற அர்த்தம், அதுவும் ஸ்நானத்துல அன்வைக்கிறது. மங்கள சப்தத்துக்கு அசப்தத்துக்கு அந்த அர்த்தத்துல பிரயோஜனம் இருக்கு. இந்த இடத்துல இந்த அசப்தத்துக்கு வேற எந்த அர்த்தமும் சொல்ல முடியாது, அனந்தரம் அப்படின்னு இங்க அர்த்தம் சொல்லக்கூடாது. ஏன்னா இதே ஸ்லோகத்துல பூர்வார்த்தத்துல இன்னொரு அசப்தம் இருக்கு அனந்தரங்கிற அர்த்தத்துல. இந்த ஸ்லோகத்தினுடைய பூர்வார்த்தம் உதஸ்ய குந்தீஹி அக சாத குந்தஜாக, அது தங்க குடங்கள்னால ஸ்நானம் பண்ணி வச்சான்னு அங்க ஒரு அசப்தம் போட்டிருக்காரு. ஒரே ஸ்லோகத்துல ரெண்டு அசப்தம், முதல் அசப்தம் அதற்கு பிறகு அனந்தரம் அப்படிங்கிற அர்த்தத்திலையும், ரெண்டாவது அசப்தம் மங்களம்ங்கிற அர்த்தத்திலையும் ஸ்ரீஹர்ஷரே பிரயோகம் பண்ணிட்டார். மகாகவி பிரயோகம் இருக்கு, அதனால அசப்தத்துக்கு மங்களம்னு ஒரு அர்த்தமே கிடையாது அப்படின்னு சொல்றது தெரியல. அதனாலதான் வையாகரணால் வந்து அசப்தத்தை பாணினி ஸ்வராதி நிபாதம் அத்தியம், ஸ்வராதிங்கிற கணத்திலையும் அசப்தத்தை படிச்சிருக்கார், சாதையோ சத்வேங்கிற சாதி கணத்திலையும் அசப்தத்தை படிச்சிருக்கார். ரெண்டு இடத்துலையும் அவ்வியத்துக்காக தானே பாடம், ரெண்டு இடத்துல ஒரே அசப்தத்தை எதுக்காக சொல்லியிருக்கார் அப்படின்னு கேட்டா அவ என்ன சொல்றானா, ஒரு இடத்துல அந்த அசப்தம் மங்களம்ங்கிற அர்த்தத்தை கொடுக்கறதுக்காக படிச்சிருக்கார், இன்னொரு இடத்துல அது சொரூபதா மங்களம்ங்கிற தெரிவிக்கிறதுக்காக ரெண்டு இடத்துலையும் அசப்தம் வந்திருக்கு. பாணினியே அந்த கணபாதத்துல ரெண்டு தடவை அசப்தத்தை சொல்லியிருக்கா அப்படின்னு வியாட்சியானம் பண்றான். அதெல்லாம் பாத்திருச்ச, இந்த பாஷ்யத்துக்கு மங்களம் அசப்தத்துக்கு அர்த்தமாக இருந்தாலும் அந்த அர்த்தம் இப்போ சொல்லக்கூடிய வாக்கியார்த்தத்துல சரியாக பொருத்தமாக அமையல, அன்பளிக்க மாட்டேங்கிறது அப்படின்னு அர்த்தம் சொல்றதுதான் சரியா இருக்கு. இந்த அர்த்தத்தை தான் விவரணக்காரர் சொல்லி, அப்படியானால் அசப்தத்துக்கு மங்களார்த்தம் மங்களங்கிற பிரயோஜனமே இல்லாம போயிடுமோ நினைக்க வேண்டாம். இந்த அசப்தத்துக்கு அர்த்தாந்தரமே, அதாவது ஆனந்தரியமே அர்த்தமாக இருக்கட்டும், ஆனா இந்த சப்தத்தை பிரயோகம் பண்ணினதுனால சாஸ்திர ஆரம்பத்துல மங்களாச்சாரம் சித்தமாயிடுறது. அது சொல்றார் அர்த்தாந்தர பிரயுக்த ஏவகி அசப்தா ஸ்ருத்தியா மங்கள பிரயோஜனமும் போகுது. ஸ்ருத்தியான ஸ்ரோத்ரேந்திரியத்தினால காதால கேட்கறது, இந்த அசப்தத்தை காதால கேட்டாலே மங்களம். அதனால அந்த அசப்தத்துக்கு அர்த்தம் என்ன வேணாலும் இருக்கலாம், அர்த்தமே அர்த்தத்தை பத்தி கவலையே பட வேண்டாம். இந்த அசப்தம் காதல விழுந்தாலே இதுவே மங்களம், அதை பிரயோகம் பண்றதே மங்களம். அதனால இதுக்கான மங்களம்னு அர்த்தம் சொல்லணும்ங்கிற அவசியம் இருக்கு. பூர்வ பிரகிருதாபேட்சாயாச்ச பலதா ஆனந்தரிய அவ்வதிரேகா, இந்த அசப்தத்தை வேறொரு விதமாகவும் பிரயோகம் பண்ணிடலாம். ஆனந்தரியத்தை விட்டுட்டு மங்களங்களை விட்டுட்டு ஆரம்பிங்கிற அர்த்தத்தை விட்டுட்டு வேற ஒரு அர்த்தத்தையும் பிரயோகம் பண்றான். இப்ப ஒரு விஷயத்துல நமக்கு ரெண்டு மூணு பட்சங்கள் தெரியறது, இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா அல்லது வேற கணக்கா இருக்குமா அப்படின்னு நிரூபணம் பண்ணிட்டு வரைச்ச, இந்த முதல் பட்சத்தை சொன்னா அதுல இந்த மாதிரி சாதக பாதகங்கள் எல்லாம் வருது அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு ரெண்டாவது பட்சத்தை சொன்னோமானால் அப்படின்னு ஆரம்பிக்கிறோம் இல்லையா. ரெண்டாவது பட்சத்தை சொல்றச்ச அசான்னு சொல்லி அதை ஆரம்பிக்கிற வழக்கம் இருக்கு. அத இப்ப சப்தா நித்யா, நித்தியமா அனித்தியமான சந்தேகம், நித்தியமாக வச்சிருந்தா என்ன அனித்தியமா வச்சிருந்தா என்னன்னு நம்மளே அதனுடைய சாதக பாதகங்கள்லாம் விசாரம் பண்ணி பார்த்துருச்சு. அது நித்தியமாக வச்சிருந்தா என்றால் இதெல்லாம் சரியா வரும். ஆனா சில உற்பத்த உபச்சாரகம் விரக்த உபச்சாரகம் எல்லாம் சரியா வராது. அந்த மாதிரி சில தோஷங்கள் எல்லாம் சொல்லு. அதனால இந்த ஒரு பட்சம் சரியாக இருக்கிறதா தெரியல. அச அனித்யா அப்படின்னு அசன ஆரம்பிப்பா ரெண்டாவது பட்சத்தை. இந்த இடத்துல இந்த அசசப்தங்கிறது வெறும் ஆரம்பத்தை சொல்றதாக சொல்ல முடியாது. இந்த அசசப்தத்தினால என்ன தெரியறதுன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு பட்சத்தை இவர் நிரூபணம் பண்ணிட்டாருங்கிறது தெரியல. இதே விஷயத்துல ஒரு பட்சத்தை அவர் சொல்லி இருக்கா, இது ரெண்டாவது அப்படிங்கிறது தெரியும். இதுக்கு பூர்வ பிரகிருதாபேக்ஷான விவகாரம் பண்ணிட்டுருக்காங்க. இதே விஷயத்துல ஒரு விஷயத்தை எடுத்துட்டு இதை படிச்சு ஒரு ஒரு விஷயம் ஒரு விதமான அபிப்பிராயத்தை தெரிவிச்சாச்சு. இப்போது இது ரெண்டாவது விதமான அபிப்பிராயம், வேற ஒரு விதமான அபிப்பிராயத்தை தெரிவிக்கிறா. இதுதான் இது ஒரு விதமா இது இது வந்து யோசனம் பண்றது அந்த அபிஷம். அவருக்கு அந்த எண்ணுகந்த பிரயோகத்துல ரொம்ப இஷ்டம் போல இருக்கு. அப்ப அந்த மாதிரி செகண்ட் ஞாபகம் வந்தது, இந்த வியாக்கரணத்துல இந்த காத்தியாயனர் இருக்காரு வரருச்சி, அவர் தாட்சிணாத்தர் தட்சிண தேசத்துக்காரர். ஆனா பாணினி பதஞ்சலி தாட்சிணாத்தர் இல்ல. அவர் எழுதுற வாக்கியத்துல ஒரு இடத்துல லோகே வேவே அப்படிங்கிற அர்த்தத்துல லௌகிக வைதிக சப்தங்களை பிரயோகம் பண்ணிட்டார். யசா லௌகிக வைதிகேஷு பிரயோகம் லோகே வேதேன்னு சின்னதா பிரயோகம் பண்றதுக்கு லௌகிக வைதிகான்னு எதுக்கு அவங்க பெரிய பதத்தை பிரயோகம் பண்றார் அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு, பிரியசித்தாக தாட்சிணாத்தியாக அவளுக்கு இந்த தகித பிரயோகம் பண்றது ரொம்பவும் பிரியமானது அப்படின்னு, அதனால இப்படி பண்றா அப்படின்னு பாஷ்யக்காரர் பதஞ்சலி அந்த மாதிரி ஒரு இது சொல்றாரு. அதுல பரிகாசமா சொல்றாரு, அப்புறம் வேற சமாதானம் சொல்றாரு. இந்த மாதிரி இந்த பிரகடார்த்தக்காரர் இருக்காரு, இவருக்கு வெளிய திருஷ்யதே வெறும் தகதீஷமா
போறேன்.
இந்த மாதிரி பிரயோகத்துல அவருக்கு இஷ்டம். அப்போ இந்த அசசப்தத்துக்கு ஒரு விதமான பிரயோகம் இருக்கு, அந்த மாதிரியே இங்க வச்சுக்க கூடாது. அசசப்தத்துக்கு அச பிரம்ம ஜிஜ்ஞாசா அப்படின்னு ஆரம்பிச்சா இதுக்கு முன்னாடி இதை பத்தி ஏதோ சொல்லியிருக்கா அப்படிங்கறது கண்டுபிடிச்சிக்கலாம். என்னமோ சொல்லிட்டு அடுத்ததாக அதே விஷயத்துல இதை ஆரம்பிக்கிறாருன்னு ஏன் வச்சுக்க கூடாது சொன்னா, இதுக்கு முன்னாடி ஏதோ சொல்லியிருக்கா ஒன்னும் சொன்னதா தெரியல. இதுக்கு முன்னாடி சொல்லிட்டு அது ஒரு பட்சத்தை சொல்லிட்டு ரெண்டாவது பட்சத்தை சொல்றாருங்கிறதுக்கு ஒண்ணும் பிரமாணம் இல்லை அப்படி புத்தி மனசுல வச்சுட்டு இருக்காருன்னு சொன்னாக்க வெளியிலதான் சொல்லலையே தவிர, இது விஷயத்துல வேற ஏதோ ஒரு பட்சத்தை மனசுல வச்சிருந்து அப்புறம் அசா அப்படின்னு ரெண்டாவது பட்சத்தை சொல்றாருன்னு ஒரு சமயம் வச்சிருந்தாரு. அவருடைய மனசுல இருக்கக்கூடியது என்னன்னா சாதன சுஷ்டம் தொட்டில. இந்த பிரம்ம ஜிஞ்ஞாசைக்கு இது வேறுபடுறதுக்கு முன்னாடி அவர் இந்த ஸ்ருதியெல்லாம் மனசுல வச்சுட்டு இருக்கிறதுனால ஸ்ருதியில பிரம்ம ஜிஞ்ஞாசுவா இருக்கிறவனுக்கு சிரவணம் பண்ணணுமே ஆனால் அதுக்கு முன்னாடி சாதன சுஷ்டம் சப்தத்தைய சம்பாதிச்சுக்கணுங்கிறது சொல்லியிருக்கு. அப்ப அதுதான் சூத்திரக்காரருடைய மனசுல இருக்கு. அதனால அதை முன்னாடி சொல்லிட்டு அசான ஆரம்பிக்கிறாருன்னு கூட சொல்லலாம். அப்படி சொன்னாலும் என்ன ஆகும்னு கேட்டா, நான் சொன்ன அந்த ஆனந்தரியங்கிற அர்த்தத்துல தான் இந்த அர்த்தமும் நீ சொல்ற அர்த்தமும் வந்து கடைசியில நிற்கும். அந்த சாதன சுபத்தேகம் பத்தி தாத்தம் இது பண்ணணும் அப்படின்னு சொன்னதாகத்தான் அர்த்தமாகும். ஆனா அதை விட ஆனந்தரியங்கிற அர்த்தத்தை நேரடியாக சொல்றதுதான் உச்சிதமாக இருக்குன்னு கடைசிக்காரர் சொல்ற. பூர்வப்பிரகிருதாபேட்சாச்ச பலதா ஆனந்தரிய அபியதிரேகா. ஏன்னா இவ்வளவு பூர்வப்பிரகிருதமான சொல்லி அது என்ன சொன்னார்னு கேட்டா, கடைசியில சாதனை பிரத்யேகம் பத்தியில் தானே வந்து நிற்க வேண்டியிருக்கு. அப்படி சொன்னா சாதனை பிரத்யேகம் பத்தி அனந்தரம்னு அபிஷேகத்துக்கு நேரடியா அர்த்தத்தை சொன்னேன். எதுக்காக இவ்வளவு சிரமப்பட்டு அது என்னது பூர்வப்பிரகிருதம் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி அந்த சாதனை பிரத்யேகம் பத்தி தானே சிரமப்பட்டு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதனால அபிஷேகத்துக்கு சாதன சதுர்த்தேகம் பத்தி அனந்தரம்னு தான் அர்த்தம் சொல்லணும். ஆனா இப்போதைக்கு அனந்தரம்ங்கிற அர்த்தத்தை தான் சொல்றார். அந்த அனந்தரத்துக்கு பிரதியோகி என்ன, எதற்கு அனந்தரம் அப்படிங்கிற அம்சத்தை இனிமேல் தீர்மானம் பண்ணியாகும். ஆனந்தரியங்கிற அர்த்தத்தை அசப்தத்துக்கு தீர்மானம் பண்ணிவிட்டார். சதிஜ ஆனந்தரியார்த்தத்துவே யசா கர்ம ஜிஜ்ஞாசா பூர்வ விருத்தம் வேதாத்தியனம் நியமேன அபேட்சதே ஏவம் பிரம்ம ஜிஜ்ஞாசாபி எத் பூர்வ விருத்தம் நியமேன அபேட்சதே தத் வக்தவ்யம். சரி, அபிஷப்தத்துக்கு ஆனந்தரியம் அப்படிங்கிற அர்த்தத்தை தீர்மானம் பண்ணிந்தாச்சு. அதாவது பிறகு அப்படின்னா எதற்கு பிறகு, வெறும் பிறகுன்னு சொன்னா என்ன அனந்தரம் சொன்னா பூர்த்தியாகவே ஏன் அதனுடைய பிரதியோகி சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னு கேட்டா அதை யோசிக்கணும். இப்போ என்ன யோசிக்கலாம், அசாதோ தர்ம ஜிஜ்ஞாசான்னு இருக்கு. கிட்டத்தட்ட சூத்திரம் ஒரே மாதிரியா இருக்கு. தர்மம் பிரம்மாங்கிற பதம் தான் வித்தியாசம் வச்சு பாக்கி எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு. நியாயங்களும் அநேக இடத்துல சமானமாக ரெண்டு இடத்துலயும் வருது. அப்படி பாக்குறச்ச ஜெய்மினி என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்து அதே மாதிரி இங்க அர்த்தம் சொல்லலாமா அப்படின்னு பாக்குறேன். ஜெய்மினி தர்ம அசாதோ தர்ம ஜிஜ்ஞாசா அப்படிங்கிற பூர்வமீமாம்சா சாஸ்திர ஆரம்பத்துல அந்த அகசப்தத்துக்கும் ஆனந்தரியம் தான் அர்த்தம் சொல்லிருக்காங்க. இந்த மாதிரி ஆரம்பமான வச்சுக்கல. அதே மாதிரிதான் இங்கேயும் சமானமா இருக்கு. ஆனா ஆனந்தரியம் சொல்றது எதற்கு ஆனந்தரியம் அப்படின்னு கேட்கறது, தர்ம ஜிஜ்ஞாச பண்ணறதுக்கு அவசியமாக எது முன்னாடி இருக்கணுமோ, எது தேவையோ, தர்ம விசாரம் பண்றதுக்கு அந்த அதிகாரிக்கு ரொம்பவும் அவசியமானது எதுவோ, தேவையானது எதுவோ, அத அந்த பதார்த்தத்துடைய ஆனந்தரியத்தை சொல்லணும். அப்படி சொல்லும் போது அந்த என்ன சொல்றாருன்னா, வேதாத்தியன ஆனந்தரியம், வேதத்துல அவனுக்கு சந்தேகம் ஏற்பட்டு அவன் விசாரம் பண்ணணுமே ஆனால் அவன் வேதாத்தியனம் பண்ணினவனாக இருக்கணும். அப்பதான் அவனுக்கு சந்தேகம் ஏற்பட முடியும், அப்பதான் அவன் விசாரம் பண்ண முடியும். அதனால இவனுக்கு நிச்சயமாக முன்னாடி வேதாத்தியனங்கிறது அபேட்சிக்கிறது. அதனால வேதாத்தியன ஆனந்தரியம்னு அவர் தீர்மானம் பண்ணிருக்கார். அவர் எப்படி சொன்னாரோ அதே மாதிரி இங்க இந்த பிரம்ம ஜிஜ்ஞாச வரத்துக்கு அந்த அதிகாரிக்கு எது ரொம்பவும் தேவையோ, அவசியமானதோ, அது அதனுடைய ஆனந்தரியத்தை இந்த அசசப்தம் தெரிவிக்கிறதுன்னு நம்ம சொல்றோம். அப்படின்னா அது என்னவாக இருக்கலாம், பிரம்ம ஜிஜ்ஞாசை தர்ம ஜிஜ்ஞாசையில வேதாத்தியனம் தான் முன்னாடி இருக்கணும், அப்பதான் பண்ண முடியும் அப்படின்னு ஜெயந்தி சொல்லிட்டார் அசப்தத்தால. ஆனா இப்ப பிரம்ம ஜிஜ்ஞாசைக்கு முன்னாடி இருக்க வேண்டியது எது ஆகாங்கி இருக்கு. அப்போ ஒருத்தர் சொன்னார், அதே சொல்லலாமே, அவர் சொன்ன மாதிரி வேதாத்தியனம் பண்ணிட்டு பிரம்ம ஜிஜ்ஞாசை பண்ண வேண்டியது, வேதாத்தியனம் பண்ணிட்டு தர்ம ஜிஜ்ஞாசை பண்ண வேண்டியதுன்னு அவர் சொன்னார். அந்த வேதாத்தியனங்கிறது நமக்கும் தேவைதான். அதனால வேதாத்தியனத்துக்கு அப்புறம் அப்படின்னு இந்த அசசப்தத்துக்கு அர்த்தத்தை வச்சுக்கலாமே, வேதாத்தியனானந்தரம் சொல்லலாமேன்னு கேட்டா இல்ல, அது சொல்ல முடியாது. சுவாத்தியாய ஆனந்தரியன்று சமானம், தர்ம ஜிஜ்ஞாசா பிரம்ம ஜிஜ்ஞாசா இது ரெண்டுக்கும் பொதுவானது அந்த சுவாத்தியாய ஆனந்தரியம், அதாவது வேதாத்தியனங்கிறது. நான் இது சொல்லல வேதாத்தியனம் பண்ணணும்னு தெரிஞ்சு அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்ல வரல, வேதாத்தியனம் பண்ணிட்டு தான் பண்ணணும். ஆனால் தர்ம ஜிஜ்ஞாசைக்கு ரொம்பவும் தேவையானது இது இல்ல, எப்படி வேதாத்தியனமோ தர்ம ஜிஜ்ஞாசைக்கு அந்த மாதிரி பிரம்ம ஜிஜ்ஞாசைக்கு ரொம்பவும் தேவையானது இது ஆகாது. ரொம்பவும் தேவையானதுன்னா நான் என்ன சொல்ல நினைக்கிறேன்னு சொன்னா, எது இருந்தால் தர்ம ஜிஜ்ஞாசை நிச்சயமாக ஏற்படுமோ, எது இல்லாவிட்டால் தர்ம ஜிஜ்ஞாசை வரவே முடியாதோ, அது தர்ம ஜிஜ்ஞாசைக்கு அசாதாரணமான காரணம். அந்த காரணம்தான் காரணம் வேதாத்தியனம் ஆகாது. வேதாத்தியனங்கிறது தர்ம ஜிஜ்ஞாசை வரத்துக்கு பூர்ணமான ஒரு காரணம்னு சொல்ல முடியாது. அதனால வேதாத்தியனானந்தரம் பிரம்மதர்ம இல்ல பிரம்ம ஜிஜ்ஞாசானந்தம் அவர்தான் சொல்றேன். தர்ம ஜிஜ்ஞாசா வேதாத்தியனம்ங்கிறது பிரம்ம ஜிஜ்ஞாசைக்கு ஒரு பூர்ணமான காரணம், யோக்கியதை நமக்கு கொடுக்கறது அப்படின்னு சொல்ல முடியாது. இது பாஷ்யக்காரன் நினைக்கிறார். சுவாத்தியாயானந்தரியன்று சமானம் பொதுவான காரணமே தவிர அதுவே பூர்ணமாக அபேட்சிதமான காரணம் சொல்ல முடியாது. அப்போ இப்ப இந்த கர்ம மீமாம்சகன் வந்து பேசுறான், இல்ல சமானம்னு சொல்றது, அதாவது தர்ம ஜிஜ்ஞாசைக்கும் பிரம்ம ஜிஜ்ஞாசைக்கும் பொதுவானது வேதாத்தியனம்னு சொல்லி, வேதாத்தியன அனந்தரம்னு ரெண்டு சூத்திரத்திலையும் அசசப்தார்த்தம் சொல்லக்கூடாதுன்னு நீங்க சொல்றது நியாயம் முடிச்சுக்கிறேன். ஆனா கொஞ்சம் வித்தியாசப்படுத்தலாம். தர்ம ஜிஜ்ஞாசா சூத்திரத்துல வேதாத்தியனத்துக்கு அனந்தரம் அவன் தர்ம விசாரம் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம். பிரம்ம ஜிஜ்ஞாசா சூத்திரத்துல வேதாத்தியனம் மாத்திரம் இல்லை, வேதாத்தியனம் பண்ணி அந்த தர்ம விசாரமும் பண்ணி, அதாவது பூர்வீமாம்சா சாஸ்திரத்தெல்லாம் அத்தியனம் பண்ணிட்டு அதற்கப்புறம் பிரம்ம ஜிஜ்ஞாசை பண்ணணும் அப்படின்னு அர்த்தம் சொல்றேன். இப்ப இந்த அர்த்தசப்தத்துக்கு என்ன அர்த்தம், நந்திக கர்மாவபோதானந்தரியம் விசேஷா, தர்ம விசாரங்கள் எல்லாம் பண்ணி நம்ம அனுஷ்டானம் பண்ண வேண்டிய கர்மா என்ன, தவிர்க்க வேண்டிய கர்மா என்ன, இதெல்லாம் நன்னா தெரிஞ்சுண்டு அதற்கப்புறம் பிரம்ம விஜயாசத்துக்கு வர வேண்டியது. இதுக்கு அர்த்தம் சொல்றாங்க அர்த்தசப்தத்துக்கு. இப்போ அத்தியனானந்தரம்னு சொல்லல, அத்தியனத்தினால வரக்கூடிய அர்த்தாவபோதம் இருக்கு, விசாரம் பண்ணி வரக்கூடிய அர்த்தாவபோதம் அர்த்தஜானம், அந்த அர்த்தஜானத்துக்கு அப்புறம் பிரம்ம ஜிஜ்ஞாசை பண்ணணும் அப்படிங்கிறது தான் விசேஷம். அதாவது தர்ம ஜிஜ்ஞாசையை காட்டிலும் பிரம்ம ஜிஜ்ஞாசைக்கு விசேஷம்னு சொல்லலாமே அப்படின்னு இப்ப கேட்கிறார். நன்றிய கர்மாவபோதானந்தரியம் விசேஷம், ஆனா இது தேவையானதான்னு சந்தேகமா இருக்கு. பிரம்ம விசாரம் இந்த சாஸ்திரத்துல இவன் பண்ணியான், இந்த பிரம்ம விசாரம் பண்றதுக்கு இவன் அத்தியனம் பண்ணியிருக்கணும். ஏன்னா வேதாந்த அத்தியனம் பண்ணினாதான் மேற்கொண்டு அவனுக்கு சந்தேகங்கள்லாம் வர முடியும். ஆனால் சம்பூர்ண கர்ம காண்டத்தெல்லாம் படிச்சுட்டு அதனுடைய அர்த்தத்தெல்லாம் விசாரம் பண்ணி, பூர்வமாம்ச ஜெயமினிஷன்ல படி எல்லாத்தையும் விசாரம் பண்ணி அந்த அர்த்தத்தெல்லாம் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம்தான் இந்த பிரம்ம ஜிஜ்ஞாசைக்கு வரணும்னு ஏன் இவ்வளவு சிரமப்படுறார், எதுக்காக அப்படி சொல்றாரு அப்படின்னு கேட்டா அதுக்கு காரணம் இருக்கு. பூர்வபக்ஷி சொல்றாங்க சொல்லுங்க, பூர்வபக்ஷே அதுக்கு காரணம் இருக்குன்னு சொல்லி ரொம்ப தேவையான விஷயம். பிரம்ம ஜிஜாசை எப்படி சிந்த பாருங்கோ சித்தாந்தியே சொல்லற விஷயம் தான் அது. தர்ம ஜிஜாசை வரணும்னா அவனுடைய சித்த சுத்தி, அவனுக்கு சித்த சுத்தி இருக்கணும் இல்லையா? அது இல்ல, பிரம்ம ஜிஜாசை, பிரம்ம விஷயத்துல இவனுக்கு ஒரு இச்சை வரணும், ஜிஜாசை வரணும்னு சொன்னால் அந்த ஜிஜாசை வரத்துக்கே இவனுடைய மனசுல சுத்தி தேவைப்படும், சித்த சுத்தி ரொம்ப வேண்டி இருக்கு. சித்த சுத்தி எப்படி வரும்? கர்மானுஷ்டானம் பண்ணினதுனாலதான். கர்மானுஷ்டானம் பண்ணணும்னா அவன் கர்ம விசாரம் பண்ணினாதான் கர்மானுஷ்டானம் பண்ண முடியும். அதுக்காக அவன் பூர்வமீமாம்சா சாஸ்திரம் படிக்க வேண்டியது அவசியம் ஆகிடுது. அப்படியானால் இவன் வேதாத்தியனம் பண்ணிட்டு கர்ம விசாரங்கள் எல்லாம் பண்ணி அனுஷ்டானம் பண்ண வேண்டிய கர்மாவெல்லாம் தெரிஞ்சுட்டு அதெல்லாத்தையும் அனுஷ்டானம் பண்ணி அதனால சித்த சுத்தியை அடைஞ்சு அப்புறம் அவனுக்கு பிரம்ம ஜிஜ்ஞாசை ஏற்பட்டு அதுக்கப்புறம் இந்த விசாரத்துக்கு வரும். கொஞ்சம் தூரத்து இருக்கு, இருந்தாலும் அந்த கர்ம விசாரங்கிறது அவசியம்னா எடுத்து இல்லையா? கர்ம விசாரம் இல்லாட்டா இவனால கர்மானுஷ்டானம் பண்ண முடியாது. கர்மானுஷ்டானம் பண்ணலைன்னா சித்த சுத்தி ஏற்பட முடியாது. சித்த சுத்தி இல்லைன்னா பிரம்ம ஜிஜ்ஞாசையே வராது, கிட்டே வரமாட்டான். அதனால இந்த கர்ம விசாரங்கிறது ரொம்ப முக்கியமான அம்சம். அதனால சூத்திரக்காரர் கர்ம விசாரானந்தரம் பிரம்ம ஜிஜ்ஞாசா ஸ்ரீ சொல்றான்னு சொல்லலாமே, இந்த அர்த்தங்கள் பொருத்தமா தானே இருக்கு அப்படின்னு கேள்வி கேட்கிறார். நன்விக கர்மாவபோதானந்தரியம் விசேஷ தர்ம ஜிஜ்ஞாசாயா பிராகதி அதீத வேதாந்தஸ்ய பிரம்ம ஜிஜ்ஞாசோபபத்தே. ஆச்சாரியார் இல்லை, இது இந்த விசேஷத்தை நான் ஒதுக்க முடியாது, ஏன்னா இது விதிக்கிறது. நீ என்ன சொல்ற? பூர்வமீமாம்சா விசாரம் பண்ணி அவனுக்கு கர்ம அவபோதம் வந்து கர்ம ஜானம் வந்ததுக்கு அப்புறம் இந்த ரீதிகளை பிரம்ம ஜிஜாசம் உண்டாகுதுன்னு சொல்றியா? அப்படியானால் இப்படித்தான் ஒவ்வொருத்தருக்கும் உண்டாகணுங்கிற அவசியம் இல்லை. இப்ப யாருக்கு பிறந்த சமயத்துல வைராக்கியம் இல்லையோ அவன் சித்த சுத்தி இல்லை. யாருக்கு சித்த சுத்தி, இந்த கர்மானுஷ்டானங்கிறது உங்க சித்த சுத்தி துவாரா தானே உபயோகப்படணும் பிரம்ம ஜிஜாசைக்கு. அப்ப யாருக்கு சித்த சுத்தி இல்லையோ அவளுக்கு சித்த சுத்திய ஏற்படுத்துறதுக்காக கர்மானுஷ்டானம் அதுக்காக கர்ம விசாரம் இதெல்லாம் தேவைப்படும். ஆனா எல்லாரும் அப்படி இல்லை. சில பேருக்கு ஆரம்பத்திலே சித்த சுத்தி வந்துடுறது. அப்படி சித்த சுத்தி உள்ளவாளுக்கு கர்ம விசாரங்கிற தேவையில்லை, ஏன்னா அவன் கர்மானுஷ்டானத்தால எந்த பலத்தை அடையணுமோ அந்த பலத்தை அடைஞ்சாச்சே, அதுக்கப்புறம் அந்த கர்மானுஷ்டானம் தேவையில்லையே. அப்படி உள்ளவாளுக்கு பிரம்ம ஜிஜ்ஞாசையோட அதிகாரம் இருக்கு. ஆனா நீ சொல்றபடி பார்த்தேன்னா அவளுக்கு பிரம்ம ஜிஜ்ஞாசையோட அதிகாரம் இல்லாமல் போகும். அதனால இப்படி சொல்றாரு. அது சரி, அவளுக்கு எப்படி அந்த சித்த சுத்தி ஏற்பட்டது அப்படின்னு கேட்டா அவளுக்கும் கர்மானுஷ்டானத்தால் தான் வந்திருக்கு. ஆனா இந்த ஜென்மம் இல்லை, இந்த ஜென்மாவில கர்மானுஷ்டானம் பண்ணி அவள் இந்த சித்த சுத்தியை சம்பாதிக்கல. ஏற்கனவே போன ஜென்மாவிலேயே அவள் எல்லா கர்மானுஷ்டானம் பண்ணிட்டு முடிச்சாச்சு. அதனால அவளுக்கு ஏற்பட்ட சித்த சுத்தி இந்த கர்ம ஜென்மாவில படிச்சிருக்கு. ஆரம்பத்திலேயே அவளுக்கு வைராக்கியத்தோடு இருக்கா, அதனால அவளுக்கு திருப்பியும் அந்த கர்மானுஷ்டானம் அந்த இது எல்லாம் பண்ணிட்டு அப்படிதான் வரணுங்கிற அவசியம் இல்லை. அதான் சொல்றார், தர்ம ஜிஜ்ஞாசாயா பிராகதி, தர்ம விசாரங்கள்லாம் பண்றதுக்கு முன்னையே அதீத வேதாந்தஸ்ய பிரம்ம ஜிஜ்ஞாசா உபபத்தே. வேதாந்தாத்தியனம் பண்ணினவனுக்கு பிரம்ம ஜிஜ்ஞாசா வரலாம். அதாவது பிரம்மாந்தரத்துல அனுஷ்டானம் பண்ண கர்மாவாலேயே சித்த சுத்தியோடவே இவன் பிறந்திருக்கானே. ஆனால் அப்படி இருக்கிறவனுக்கு கர்ம விசாரம் பண்றதுக்கு முன்னாடியே பிரம்ம விசாரத்துல ஜிஜ்ஞாசை ஏற்பட முடியும், பிரம்ம ஜிஜ்ஞாசைங்கிறது வரலாம். அதனால சூத்திரக்காரர் இப்படி சொன்னாரே ஆனால் கர்ம விசாரத்துக்கு அப்புறம்தான் பிரம்ம ஜிஜ்ஞாசை பண்ணணும் அப்படின்னு அவர் சொன்னாரே ஆனால் இந்த சூத்திரம், இந்த சூத்திரார்த்தம் சொல்லியிருக்கு தப்பா. ஏன்னா அப்படி ஒன்றும் இல்லை, நியமமே இல்லை. நியமமான பௌர்வாகரியும் கர்ம விசாரத்தும் இதுவும் இல்லை. இன்னும் ஒண்ணும் இருக்கு, இப்படி சொன்னால் இந்த சூத்திரத்துக்கு சரியான அர்த்தம் கிடைக்காதுங்கிறது மாத்திரம் இல்லை, கர்ம விசாரம் பண்ணிட்டு அவன் நிச்சயமா பிரம்ம விசாரத்துக்கு வருவான்னு தீர்மானம் இல்லை. இங்க சொல்றேன், கர்ம விசாரம் பண்ணிட்டு கர்மானுஷ்டானம் பண்ணானியானால் அதுக்கப்புறம் அவனுக்கு சாசித்து சித்தி வந்துடும், அப்புறம் பிரம்ம விசாரத்தை வந்துடும் அப்படின்னு சொல்றேன். ஆனா கர்ம விசாரம் பண்ணிட்டு பண்ணிட்டானே ஆனால் சில சமயம் அதுவே வேதாந்த விசாரத்துக்கு விரோதியா கூட போகும். அவன் என்ன பண்ணுவான்னா அங்க சொல்லிருக்கார் பெயில் சொன்ன நியாயங்களை தான் பார்த்துப்பான். பார்த்தார் அவரையும் சொல்லிருக்கார் உபனிஷத்துலாம் அர்த்தசேஷம் அர்த்தவாதம் அப்படின்னு கேட்டார். புருஷார்த்தவாதகா யசான்மேஸ்வரி ஜெய்வினிஹி, அவர் என்ன சொல்றார், ஆத்ம ஜானத்தினால உடனே மோட்சம் வரும்னு சொல்றாளா, இதெல்லாம் நம்பாதே அப்படின்னு. இது வந்து வர முடியாது, சும்மா தோற்றம் பண்றதுக்காக சொல்லிருக்கு அப்படின்னு சொல்றார். இந்த புத்தியை நான் ஏறிடுச்சோம்னா அதுக்கப்புறம் கிட்டே வரமாட்டானே வேதாந்தத்துக்கு எடுத்தார். அதனால இந்த கர்ம விசாரங்கிறது சில பேருக்கு எல்லாருக்கும்னு சொல்லலை, ஏன்னா கர்ம விசாரம் பண்ணினாலும் இதனுடைய தாற்பயம் தனியாக தெரிஞ்சுக்கிறதா இருக்க சில பேருக்கு இது வந்து பிரம்ம விசாரத்துக்கு விரோதியாக கூட அமைந்துடும். அப்போ விருத்தமான அந்த
கர்ம விசாரத்துக்கு ஆனந்தரியத்தை இந்த அபசப்தத்தை அர்த்தமாக எப்படி சொல்றது சொல்லலாம், அது சரியா இல்லையே. அதனாலும் கர்ம விசார ஆனந்தரியம் இங்கு சொல்லக்கூடாது. தர்ம ஜிஜ்ஞாசாயாக அதீத வேதாந்தத்தில் பிரம்ம ஜிஜ்ஞாசோபத்தை